ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 377வது நாமா. ஜயாயை நமஹ. ஜயா என்ற பெயர் உள்ளவள், அதாவது ஜயா என்றால் வெற்றி, அதன் வடிவானவள், வெற்றி பெறுவள், எல்லாவற்றையும் வெற்றி பெறுவள் அப்படின்னு சொல்லப்படுது. வராகமலையில் தேவி ஜயா என்ற பெயருடன் விளங்குகிறாளாம். சிற்ப சாஸ்திரத்தில் ஜெயம் என்ற ஒரு வகை மாளிகை சொல்லப்படுது, அந்த ரூபமாக இருப்பதால் ஜயா. இது சம்பந்தமாக விஜயா விமலா அப்படிங்கிற நாமாக்கள் நம்ம அனுசரிச்சிருப்போம். மகா சோடச நியாசத்தில் பிரபஞ்ச நாசம் நம்ம அனுசரிச்சிருப்போம். அதில் 1000 கோடி அப்சரஸ்திரீகளின் குலங்களால் சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் எல்லா பிராணிகளையும் ஜெயிப்பவர் என்று 509வது நாமால ஜயக அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ பரமாச்சாரியால் ஆதிசங்கர் பகவத் பாதால் பாஷ்யம் செஞ்சிருக்கார். 8 வாக்தேவிகளில் ஒருவளான ஜெயினி என்பவளை மறைமுகமாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பல அஸ்திர சஸ்திரங்களை பிரசவித்த ஜயா சுப்ரபா என்ற இரு தட்ச கன்னிகைகளில் ஒருவள் அப்படின்னு சொல்லப்படுது அம்பாளை. இங்கு எல்லாவற்றையும் வெற்றி பெறுவோள், வெற்றியோடு விளங்குவோள் அப்படிங்கிற பெயர் அம்பாளுக்கு அமைஞ்சு ஜயாயி நமக அப்படிங்கிற நாம அழகாக விளங்குறா. அடுத்த நாம ஜாலாந்தரஸ்திதாயி நமக. ஜாலாந்தர பீடத்தில் இருப்பவள், ஜாலாந்திரம் என்ற க்ஷேத்திரத்தில் விஷ்ணுமுகி என்ற பெயர் உள்ளவள் அப்படின்னு பத்மபுராணத்தில் சொல்லப்படுறது. சரீரத்தில் அநாகத சக்கரத்தில் உறைந்திருப்பவள், ஆகையால் சப்தபிரம்மத்தின் ரூபங்களில் நாகம் என்ற ரூபத்தை உடையவள், மேலும் மத்தியமா அப்படிங்கிற வாக்குரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு ஜாலாந்தர பீடத்தில் உறைந்திருப்பவள் அப்படிங்கிற பொருள்பட ஜாலாந்தர ஸ்திதாயி நம அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு விளங்குறது. அடுத்த நாம உத்யானபீட நிலையாயி நம. உத்யானபீடத்தில் இருப்பவள், ஆகையால் சப்தபிரம்மத்தின் பீஜ ரூபமானவள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அம்பாளை வந்து வாக்குலிகளாக 4 பேரை அனுசரிச்சிருப்போம், பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு. அதில் இங்கே வைகரி ரூபமாக வாக்குரூபமாக இருப்பவளாம் அம்பாள் இங்கே உத்யான பீடத்தில் அப்படிங்கிற பொருள்பட உத்யான பீட நிலையாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம பிந்து மண்டல வாசின்யே நம. பிந்து மண்டலத்தில் வசிப்பவள், ஸ்ரீசக்கரத்தின் 9வது ஆபரணம் பிந்து மண்டலம். நடுவில் உள்ள கீழ் நோக்கிய சக்தி சக்கரமாகிய திரிகோணத்தின் நடுவில் அமைந்துள்ள சர்வானந்தமய சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவச்சக்கரமான வட்டமே பிந்து மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிந்து மண்டலத்தில் வசிப்பவள், சரீரத்தில் சகசார சக்கரம் பிந்து மண்டலம் சொல்லப்படுது, அங்கு வசிப்பவள் அப்படின்னு யோகசூத்திரமாக சொல்லப்படுது. அதனால் இங்கே பிந்து மண்டலத்தில் வசிப்பவளாக உருவப்படுத்தப்பட்டு பிந்து மண்டல வாசின்யம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம ரகோயாக கிரமாராத்தியாயே நம. ரகசியமான யாக முறையால் வழிபடத்தக்கவள், இந்த ஸ்ரீவித்யா பூஜை அப்படிங்கிறது ஒரு மகா யாக கிரமம் சொல்லியிருக்கு முன்னாடியே. அந்த மாதிரி அந்த ஸ்ரீவித்யை ரகசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் அனுசரிக்கக்கூடிய பூஜைகள்லாம் ரகசியமான யாக கிரமம், அதாவது யாக முறையால் வழிபடத்தக்கவள் அப்படிங்கிற பொருள்பட இங்கே ரகோ யாக கிரமாராத்தியா என்ம அப்படிங்கிற நாமால் வணங்குறார். நம்ம பாக்கியமாக பூஜை பண்ணும்போது நவாவரண பூஜையில் குருவந்தனம் முதல்ல, பூஜா கிரகத்தில் நுழையிறது, ஆசன பூஜை, நியாசம், பாத்திரங்களை ஸ்தாபனம் செய்கிறது அப்படிங்கிற கட்டத்துக்கு அப்புறம் தேவியை ஆவாகனம் செய்யறதுக்கு முன்னாடி குரு வந்தனம் பண்ணிவிட்டு குருத்ரயம் பண்ணி அங்கே நம்மள்கிட்ட உள்ள தோஷங்களை கலையத்துக்காக புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் ஜிகோபி சுவாகான்னு சொல்லி அந்த விசேஷத்தை சுவீகரிப்போம். அதற்கான முறை இந்த ரகோ யாகம் சொல்லப்படுது. இது ரகசியமாக செய்ய வேண்டியது, ஆனால் ரகசியமான இடத்துல செய்கிறது இல்லை. ரகசியமான தனிமையில் ஏகாந்தத்தில் பிறர் அறியாதபடி தனக்குள் ஒரு பாவனையை செஞ்சுட்டு பண்ணணுமாத. அந்த சந்தர்ப்பத்தில் புண்ணியாதி ஹோமங்களையும் செய்ய வேண்டும். அந்த நம்மள்கிட்ட உள்ள பாவம் புண்ணியம் தர்மம் அதர்மம் விகற்பம் சங்கல்பம் கிருத்தியம் அகிருத்தியம் அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம அதை ஜிஹோமி சுவாகா அப்படின்னு சொல்லி நம்ம சுவீகரிப்போம். அது எரிக்கிறதா அர்த்தம். அது எதுவுமே வந்து நம்மக்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பாவனையில் ஏற்படுத்திட்டோம். அந்த எட்டு ஆகுதிகளில் அந்த நம்ம செய்யும்போது, பாவனையால் செய்யும்போது அது ஹோமம் மாதிரி நடக்கிறது. அது மூலாதாரத்தில் கேசத்தின் நுனி போன்ற மிக மெல்லிய வடிவில் உள்ள குண்டலினி சக்தி அப்படிங்கிறத அணையாத தீ எரிஞ்சிட்டுருக்கு. அது தானே எரிஞ்சிட்டுருக்கும், வேறு எத்தனை எதுக்கும் தேவையில்லை. நமது வாசனைகளை இந்த எட்டு விதமான விஷயங்களை நம்ம அது எரிக்கும்போது அந்த தீ மேலும் பெரிதாக தான் அந்த குண்டலினி தீ. இதுதான் சிதக்னி மண்டலத்தில் அமைந்த அக்னி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே பாபம் புண்ணியம் இவர்களுக்கு காரணமான நற்செயல் கெட்ட செயல், செயலில் பிரவர்த்திக்க தூண்டிய சங்கல்பம் விகல்பம், இவர்களுக்கு காரணமான தர்ம அதர்மங்கள், இந்த எட்டும் நம்மை அம்பாளிடமிருந்து பிரித்து வைக்கிறது. அதனால் இவைகள் அழிந்தால்தான் அம்பாளுடன் அந்த அபேத பாவனை ஏற்படும். அதனால் குண்டலில் உள்ள சிதக்னி குண்டத்தில் இந்த எட்டையும் ஹோமம் செய்து அவைகள் சாம்பலாகி விடுவதாக பாவனை செஞ்சுட்டு நம்மளுடைய தோஷங்களை களைய வேண்டுமாம். ஆத்மாவை கட்டுப்படுத்தும் இவை எல்லாம் அழிந்தவுடன் ஆத்மா சுத்தமாகி பரமாத்மாவுடன் தானே இணைந்து விடுகிறது. இது வந்து ஒரு தாத்பரியம். அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த எட்டு விதமான வாசனைகளையும் எரிக்கக்கூடிய ஒரு சிதக்கிணில் போட்டு எரிக்கக்கூடிய விஷயங்களை அனுசரிக்கும் போது இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய பாவனை ஏற்படுறது. ஆபஸ்தம்பர் மோட்சம் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்கிறாராம். அதாவது சப்தசாஸ்திரத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறவர், மனதுக்கினிய வீடு முதலிகளில் பிரியமுள்ளவர், போஜனம் வஸ்திரங்கள் இவர்கள் அதிகம் நாட்டம் உள்ளவர், லோக விஷயங்களில் பற்றுதல் உடையவர், இவர்களுக்கெல்லாம் மோட்சம் எளிதில் கிடைக்காதான். யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பின்வரும் விஷயங்களில் சொல்கிறார். அதாவது ஏகாந்த சீலத்துடன் திடமான விரதத்துடனும் பிரீதி உண்டாக்கும் விஷயங்களிலிருந்து நிவர்த்தியுடனும் அத்தியாத்ம யோகத்தில் ஈடுபாடுடனும் அகிம்சையை எப்பொழுதும் அனுஷ்டிக்கிறவரும் எப்பொழுதும் மோட்சம் கிடைக்குமா? இந்த விதத்திலும் இரகசியமான உபாசனையே பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா தந்திர சாஸ்திரங்களும் ஒரே முகமாக ஸ்ரீவித்தியை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமானது. அதில் நம்ம இதை மாதிரி ஒரு பாவனையாக செய்யக்கூடிய இந்த ஹோமமானது அந்த சிதக்னி குண்டத்தில் எரிஞ்சு அந்த எட்டு விதமான வேண்டாத விஷயங்கள் நம்மள்கிட்ட நம்ம அம்பாளோட நம்மளுக்கு பேத பாவனை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டு விஷயங்களும் அதில் எரிஞ்சு அந்த சிதக்னி மண்டம் பெருந்தியாக எரியது தான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி எழும்பி அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு பாவனையிலேருந்து பரமாத்மா பாவனையில் அம்பாள்கிட்ட ஐக்கியமாக தான். அதனால் அது ஒரு யாகமாக சொல்லப்படுது இந்த பூஜை. அதனால் ரகசியமாக வைத்து கொள்ளப்பட்ட அந்த வித்யா ஸ்ரீவித்யா உபாசனையானது யாக கிரமமாக இருக்கிறதுனால இங்கே இரகசியமான யாக முறையால் வழிபடத்தக்கோள் அப்படிங்கிற பொருள்பட ரகோ யாக கிரமாராத்தியாயே நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குகிறார். இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய அந்த பெருமையை, அதாவது எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளத்தக்கவள் அப்படிங்கிற ஒரு பொருள்படவும், ஜாலானந்தர் பீடத்தில் இருப்பவள், உத்யான பீடத்தில் நிலைத்திருப்பவள், பிந்து மண்டலத்தில் வசிப்பவள் அப்படிங்கிற பொருள்படவும், இரகசியமான யாக முறையால் வழிபடத்தக்கவள். இந்த ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது மிகவும் ரகசியமானது. அது ஒரு யாக கிரமம் அப்படிங்கிற ஒரு வழியை சேர்ந்தது. அதனால் இந்த இரகசியமான யாக முறையால் வழிபடத்தக்கவள் அப்படிங்கிற பொருள்பட ரகோ யாக கிரமாராத்தியா அப்படிங்கிற ஒரு நாமாவலியும் வழிபடப்பட்டு இங்கே வசனியாதி வாக்தேவர்களால் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே நம்ம மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.